இப்போ பாருங்க, அடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மேற் சொன்ன ஆயத்துக்கு விளக்கமாக அறிவிப்பை கொண்டு வராங்க. உமர் அல் ஃபாரூக் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹை கொண்டு புரிந்து கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. உமர் அல் ஃபாரூக் இவங்களுடைய மகளார் ஹஃப்ஸா, இவர்கள் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா அஸ் ஸஹ்மி என்ற அந்த நபித்தோழரை திருமணம் முடித்திருந்தார்கள். அப்போ அந்த நபித்தோழர் பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சிறப்புமிக்க நபித்தோழராக இருந்தார். அதற்கு பிறகு உஹதுடைய போருக்கு பிறகு ஏற்பட்ட காயங்களில் அந்த சஹாபி இறந்து போயிடுறாங்க. இப்போ உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், உஸ்மானிடத்திலே செல்கிறார்கள். உஸ்மானிடத்திலே சொல்கிறார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே இந்த மாதிரி என்னுடைய மகள் ஹஃப்ஸா கணவனை இழந்த விதவையாக இருப்பது உனக்கு தெரியும், நீ விரும்பினால் உனக்கு நான் ஹஃப்ஸாவை மனம் முடித்து தருகிறேன். இப்போ பாருங்க, இன் ஷிஇது அன்கஹ்துக, இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க, இன் ஷிஇது, நீ இன் ஷிஇத, நீ நாடினால், அன்கஹ்துக, நான் உனக்கு மனம் முடித்து தருகிறேன், ஹஃப்ஸத ஹஃப்ஸாவை. அப்ப இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் இதை சரியாக பேணிக் கொண்டிருந்தார்கள். வலிதான் பெண்ணுக்குரிய மணமகனை தேர்ந்தெடுப்பவராகவும் அல்லது அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவராகவும் இருந்தால். அப்போ உஸ்மான் அவர்கள் சொல்கிறார்கள், சந்துருஃபி அம்ரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ அதாவது மனம் முடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. ஃபலபிஸ்துரையாலிய சும்மலகியனி ஃபகால பதாலி அல்லா தஜவ்வஜ யௌமி ஹதா. அப்போ கொஞ்ச நாள் கழித்து போய் கேட்குறாங்க, உஸ்மான் என்ன செய்தி, நான் சொன்னனே நீங்கள் முடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற இப்போதைக்கு ஆசை இல்லை. கால உமர் ஃபலகீத்து அபூபக்கரின், அடுத்து அபூபக்கர்கிட்ட போனாங்க. உமர் சொல்கிறார்கள், நீ விரும்பினால் அபூபக்கரே உங்களுக்கு நான் ஹஃப்ஸாவை மனம் முடித்து தருகிறேன் சொல்லி. இந்த சம்பவம் இன்னும் நிறைய விரிவாக இருக்குது, நமக்கு இந்த இடத்துக்கு இவ்வளோ போதும் இப்போதைக்கு. அப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகள்லையும் நீங்கள் நல்லா ஆழமாக பார்க்கலாம். ஹஃப்ஸாவுக்கு திருமணம் முடித்து வைப்பது யார், உமர். அன்கஹ்துக, நான் மனம் முடித்து வைக்கிறேன். அப்போ குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்பதான் சஹாபாக்களுடைய செயல்பாடு இருந்தது. அவங்களா போய் செய்து கொள்ளக்கூடிய அந்த வழக்கம் இஸ்லாமிய வரலாற்றில் கிடையாது. ஏன்னா அது குர்ஆன் சுன்னாவுக்கு நபியினுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றம். அப்போ நம்ம படித்த 232 வசனத்துக்கு பக்ராவுடைய விளக்கமாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மஅக்கல் மஅக்கல் இப்னு யஸார் என்ற சஹாபி அவங்க சொல்கிறாங்க, இதுதான் வந்து எங்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனம். இது சூரத்துல் பக்ராவுடைய 232 வசனம் எங்களுடைய குடும்ப விஷயத்தில் இறக்கப்பட்டது. அப்போ சஹாபாக்களுடைய உயர்வுகளை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம குர்ஆன் ஓதுகிறோம், ஆனால் இந்த குர்ஆனுடைய வரலாற்று பின்னணி யாருடைய வாழ்க்கையிலே இறக்கப்பட்டது, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இறக்கப்பட்டது. அவர்களை பற்றி பேசப்படக்கூடிய குர்ஆன் இது. அவங்க சொல்கிறாங்க, மஅக்கல் இப்னு யஸார், ஜவ்வஜித்து உஹ்தல்லி, எனது சகோதரிகளில் ஒரு சகோதரியை, பாருங்க, ஜவ்வஜித்து, எனது சகோதரிகளில் ஒரு சகோதரியை, மிர்ராஜுலின், ஒருவருக்கு நான் மனம் முடித்து வைத்தேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த இடத்துல இருந்தோம், ஒன்று தந்தை மனம் முடித்து வைக்கலாம் அல்லது சகோதரர் மனம் முடித்து வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரலாற்றில் ஹதீசுரிய நூல்களை இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம சிறந்த வரலாற்று பெண்மணி உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, அவங்க கணவனை இழந்த விதவையாக இருந்தபோது, அப்போ அபூ தல்ஹா அந்த உம்மு சுலைமை பெண் பேசி வரும் பொழுது உம்மு சுலைம் என்ன சொல்கிறார்கள், அனசை பார்த்து, அனசே எழுந்திரி, உனது தாயை அபூ தல்ஹாவுக்கு மனம் முடித்து வை என்று சொல்கிறார்கள். 10 வயசு அல்லது 11 வயசு நிரம்பி இருக்கக்கூடிய தனது மகன் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் சொல்கிறாங்க, யா அனஸ் கும் ஃபஸவ்விஜ் உம்மக், அனசே எழுந்திரி, உன்னுடைய தாயை மனம் முடித்து வை என்பதாக சொன்னாங்க. அப்போ இதான் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளது. சரி, இப்போ மஅக்கல் இப்னு யஸாருடைய சம்பவத்துக்கு திரும்ப போவோம். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரியை நான் மனம் முடித்து கொடுத்தேன் ஒருவருக்கு, அவரும் விவாகரத்து செய்து விட்டார். ஹத்தா இதன் குதத் இத்தத்துஹா, இதா முடிந்ததற்கு பிறகு ஜா யஹ்துபுஹா, திரும்ப வந்து என்னிடத்தில், நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு மத்தியில் நாங்கள் இணக்கமாக இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். ஃபகுல் துலஹு ஜவ்வஜ் துக ஓ ஃபரஷ் துக ஓ அக்ரம் துக فَطَلَّقْتَهَا ثُمَّ جِئْتَ تَخْطُبُهَا لَا وَاللَّهِ لَا تَعُودُ إِلَيْكَ أَبَدًا அப்படினு சொல்றோம். وَكَانَ رَجُلًا لَا بَأْسَ بِهِ وَكَانَتِ الْمَرْأَةُ تُرِيدُ أَن تَرْجِعَ إِلَيْهِ فَأَنزَلَ اللَّهُ تَعَالَى فَقُلْ الْآنَ أَفْعَلُ يَا رَسُولَ اللَّهِ قَالَ فَزَوَّجَهَا إِيَّاهُ சம்பவம் பாருங்க, சஹாபாக்களுடைய ஈமான், அவங்களுடைய ஒழுக்கம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை இந்த சம்பவம் நமக்கு எப்படி விவரிக்கிறது பாருங்க. இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் குரான் ஆயத்தை ஓதினாலும் சரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. எவ்வளவு ஹதீஸை சொன்னாலும் சரி அதெல்லாம் சரிதாங்க உங்களுக்குன்னு வந்தால் தெரியுங்க அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருவாங்க. ஆனால் சஹாபாக்கள் ஒருத்தர் கூட அவருக்கு முன்னால் குரானுடைய வசனம் ஓதப்பட்டதற்கு பிறகோ, அவருக்கு முன்னால் நபியின் ஹதீஸ் ஒன்று சொல்லப்பட்டதற்கு பிறகோ தனது விருப்பத்தில் தான் அவர் பிடிவாதமாக இருந்தார் என்று சஹாபாக்களில் ஒரு சம்பவத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது. தலையே போகிற காரியமாக இருந்தாலும் சரி, உலகமே தலைகீழ மாறக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேத வசனம் ஒன்று ஓதப்பட்டு விட்டால், நபியின் சுன்னா ஒன்று தனக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டால், உலகத்தின் அத்தனை எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொள்ள, அத்தனை இழப்புகளையும் சகித்து கொள்ள தயாராகி விடுவார்கள் சஹாபிய பெண்கள் ஆண்கள். எதை விட தயாராக மாட்டாங்க? குர்ஆனையோ சுன்னாவையோ ஒரு காலம் விடுவதற்கோ, அதை மறுப்பதற்கோ, அதனுடைய அர்த்தங்களை மாற்றி பேசுவதற்கோ அவர்கள் ஒரு காலம் துணிந்ததில்லை. இதுதான் ஈமானுடைய அடையாளம். இது இல்லாமல் நம்ம போட்டுக்கிற புர்கா, நம்ம போட்டுக்கிற தாடி, நம்ம செய்கிற இதெல்லாம் வெளிரங்கமான ஒரு அடையாளங்கள் தான். இதெல்லாம் ஒழுங்காக இருக்குதா ஓட்டையாக இருக்குதா என்பதை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எப்படி இத்தாஅத்து செய்கிறோம் அதை வைத்து தான் முடிவு செய்யப்படும். சரி, அப்போ அந்த மனிதர் திரும்ப வந்து பெண் கேட்கும் பொழுது அப்போ மாக்கள் சொல்கிறார்கள், என்னப்பா இது நியாயம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், உனக்கு குடும்ப வசதி செஞ்சு கொடுத்தேன், இவ்வளவு கண்ணியமாக உன்னை வச்சுருந்தேன், நீ பாட்டுக்கும் கோபத்தில் தலாக்கு விட்டுட்டு இப்போ திரும்ப வந்து பெண் கேட்குறியா? அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனது சகோதரி உன் பக்கம் திரும்பி வரவே மாட்டாள் அப்படின்னு சொல்லி இதை மாக்களே சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நல்ல மனுஷர் தான், உக்கான ரஜுலுல்லாஹ் பசபிஹி, என்னுடைய சகோதரியும் திரும்ப அவரிடத்தில் செல்வதை விரும்பி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன, இவ்வளவெல்லாம் நம்ம செஞ்சு கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கு பிறகு அவர் பாட்டுக்கு தலாக்கு விட்டுட்டாரு, முடியவே முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா நான் திரும்பி போறதுக்கு விடவே மாட்டேன்னு இருந்தாரு. அல்லாஹ் சும்மா இருப்பான, வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய ரப்பர் அர்ஹமர் ராஹிமீன், சட்டம் என்ன, அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிட்டான், உங்களுக்கு அனுமதி இல்லை. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் தங்களது பழைய கணவனிடத்தில் திரும்பிச் செல்ல விரும்பினால் அவர்களை தடுக்காதீர்கள், மனம் முடித்து வையுங்கள் அப்படிங்கிற கட்டளை இறங்கிருச்சு. உடனே ரசுல்லாட்ட ஓடி வராங்க. ரசுல்லாவுடைய இந்த வசனம் ரசுல்லா தரப்பிலிருந்து மக்களுக்கு ஓதி காட்டுவதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரே உடனே நான் செய்து விடுகிறேன், எப்படி வருகிறார்கள், அல் ஆனா ஃபஅல் யா ரசூல், இப்பயே நான் செஞ்சிடறேன் என்று சொல்லிவிட்டு ஃபஸவ்வஜஹா இய்யாஹு அவருக்கு தனது சகோதரியை மனம் முடித்து வைத்தார்கள். அப்போ மேற்கூறப்பட்ட இந்த சம்பவங்களிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மேலும் குரானுடைய அந்த வசனங்களிலிருந்து இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக போதித்து தருகிறார்கள். கண்டிப்பாக நமது சமுதாய பெண்கள் வலியை சார்ந்துத்தான் இருக்க வேண்டும், தன்னுடைய பொறுப்பாளரை சார்ந்துத்தான் இருக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கணவனை சார்ந்திருப்பார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றினுடைய அந்த அடிப்படை, இதுதான் ஷரியாவுடைய அடிப்படை, இதுதான் குரானுடைய அடிப்படை. எவ்வளவுதான் படிச்சிட்டாலும், எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கிட்டாலும், எவ்வளவுதான் பொருளாதார வசதியில் போய்விட்டாலும், வழியை விட்டு தேவையற்றவளாக, வழியிலிருந்து நீங்கியவளாக ஒரு முஸ்லிமான பெண் ஆக முடியாது. இன்று எப்படி மேற்கத்திய பெண்கள் மாறியிருக்கிறார்களோ, அவர்களுடைய கல்வி, கலாச்சாரம், படிப்பு, பொருளாதாரம் இன்று அவர்களுடைய பொறுப்பாளர்களிலிருந்து அவர்களை பிரித்து விட்டது. அதனால தான் ஒரு கேவலமான வாழ்க்கை, அதுவும் எப்படி நாயை விட ஒரு கேவலமான வாழ்க்கையை இன்றைய மேற்கத்திய பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. இன்று உலகமெல்லாம் பெரிய நாடு, பணக்கார நாடுன்னு பார்க்கக்கூடிய இங்கிலாந்தில் வந்து ஒரு பெண்ணு குறைஞ்சது 1 மாதத்துக்கு 2 திருமணம் செய்யலாங்கன்னு சொல்லி, தனது அதாவது பெட்டுடைய பெட்ஷீட்டை மாற்றுறதை விட அதிகமாக தனது கணவனை மாற்றுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு நிறையான குடும்ப வாழ்க்கை என்பதே இல்லாமல் ஆகி, கடைசியில் 40 வயசுக்கு மேலே கணவனே இல்லாமல், அல்லது 45 வயசுக்கு மேலே எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிக்கு கீழே இருக்கும் பொழுது பெண்ணுக்கு பாதுகாப்பு கண்ணியம். சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், 2 விதமான கேள்வி வரும். ஒன்று, வலியே இல்லை, அத்தா இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பி இல்லை, அத்தாவுடைய சகோதரர்களும் இல்லை, அப்போ என்ன செய்கிறது? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்ன என்று சொன்னால், இருக்கிறாங்க, வலி இருக்கிறாங்க, ஆனால் வலி என்ன செய்கிறார், த தனது பொறுப்பில் உள்ள அந்த பெண்ணை அந்த பெண் விரும்பாத இடத்தில் மனம் முடித்து வைப்பதற்கு அவர் நிர்பந்திக்கிறார். தன்னிடத்தில் உள்ள அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு சூழ்நிலைகளை இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெண்ணுக்கு என்ன வழிகாட்டுகிறது என்றால், நீங்கள் உங்களுடைய நாட்டுடைய மன்னர்கிட்ட நீங்கள் போய் உங்களை திருமணம் முடித்து வைப்பதற்குண்டான பொறுப்பை கொடுக்கலாம். அந்த பொறுப்பு அந்த மன்னருக்கு இருக்குது, அல்லது மன்னர் மூலமாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், கோர்ட்டில் உள்ள காதிகள், நீதிபதிகள், அல்லது முஸ்லீம்களுடைய ஜமாத்துடைய தலைவர்கள், அது ஒரு முஹல்லாவாக இருந்தால் மஸ்ஜிதுடைய இமாமோ அல்லது மஸ்ஜிதினுடைய முத்தவல்லியோ அந்த காரியத்தை செய்யலாம். அப்போ நம்முடைய மார்க்கம் எப்போ வந்து ஒரு கட்டளையை போட்டு அதாவது கண்டிஷனை நெருக்கமாக்குதோ, அதே நேரத்தில் அங்கே ஒரு விசாலத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்காது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு சூழ்நிலைகளை யாருமே வழியே இல்லைன்னு சொன்னான், அப்போ கூட என்ன கிடையாது, அனுமதி இல்லை பெண்ணுக்கு தானாக போய் திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு, அல்லது வழி இருக்கிறாரு ஆனால் அந்த வழி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். அப்படி இருந்தால் அந்த பெண்மணி ஜமாத்திட்ட சொல்லி ஜமாத்துடைய தலைவர் மூலமாக தனக்கு பொருத்தமான மணமகனை மணமுடித்துக் கொள்வதற்குண்டான அனுமதியை மார்க்கம் வழங்கியிருக்கிறது. அதனால தான் அடுத்த பாடத்தில் இமாம் புகாரி அவர்கள் அஸ்ஸுல்தானு வலியுன், அதிகாரமுடையவர், அது பெரிய மன்னராக இருக்கட்டும், இமாமுல் முஸ்லிமீனாக இருக்கட்டும், அல்லது அவரால் நிர்ணயிக்கப்பட்டவராக இருக்கட்டும், அல்லது ஒரு ஊருடைய அல்லது ஒரு கிராமத்தினுடைய தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே அதில் வருவாங்க. பாப் அசுல்தானு வலியும், அதிகாரம் உள்ளவர்களும் வழியாக இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஹதீஸை கொண்டு வராங்க, உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ரொம்ப விரிவாக இமாம் புகாரி அவர்கள் சொன்ன ஹதீஸை சொல்லியிருக்கிறோம். ஒரு பெண்மணி வருவாங்க, அல்லாவின் தூதரே நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இருக்காது, இன்னொரு சஹாபி விரும்புவாங்க. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன சொல்வார்கள், ஜவ்வஜ்னாகஹா, நாம் உமக்கு அந்த பெண்ணை மணமுடித்து கொடுத்தோம். அப்ப அங்க என்ன, யார் வரல, பெண் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, யார் வரல, வழி யாருமே இல்லை. அப்ப அங்க ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது இந்த பெண்ணுக்கு வந்து வழி யாருமே இல்லாத ஒரு அனாதையாகவோ அல்லது ஒரு அதாவது சமுதாயத்தில் வந்து வழி ஒரு காப்பாளர் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியே காப்பாளர் இருந்தாலும் கூட பெரிய இமாமுக்கு, சின்னவங்களுக்கு கிடையாது, ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவருக்கு அனுமதி இருக்கிறது அவர் மனம் முடித்து கொடுப்பதற்கு. அப்போ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணை மனம் முடித்து கொடுப்பார்கள். இப்போ உங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் நஞ்சம் இருந்திருந்தால் உங்களுக்கு தெளிவாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் அந்த ஹதீஸை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்து சொல்ல முடியல. இப்போ என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், அந்த பெண்மணி வந்து ரசூல்லாவுக்கு தான் தன்னை வந்து அன்பளிப்பாக கொடுக்க வந்தாங்க, ரசூல்லாவுக்கு தான் அன்பளிப்பாக கொடுக்க வந்தாங்க. ரசூல் சதாலசனுக்கு விருப்பம் இல்லைன்னு உட்கார்ந்த உடனே, அப்போ அதுக்கு பிறகு அந்த இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூல்லா எனக்கு மனம் முடிச்சு வைங்கன்னு. அப்போ இதெல்லாம் அந்த பெண்மணி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாலும் சரிங்கிற அந்த அனுமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பெண்மணி கொடுத்துட்டாங்க. நபி எது செஞ்சாலும் தான் ஏற்றுக்கொள்வதாக அவர்களுடைய அந்த அமைதியும் எதிர்பார்ப்பும் அங்கே வந்து சான்றாக போயிடுச்சு. அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுடைய முன்னிலையில் தான் எல்லாம் நடக்குது. இப்போ அந்த பெண் முன்னிலையில் இல்லாமல் நடந்துச்சுன்னா இந்த சம்பவம் வேறு மாதிரி போயிடும். அப்போ அந்த பெண்ணுடைய முன்னிலையில் நடக்கிறதுனால அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் நடந்ததாக இது ஆகாது. ஏன், அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த பெண்ணு சொல்லிடுவாங்க, யார் ரசூலல்லா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, எனக்கு இவர் வேணான்னு சொல்லி கண்டிப்பாக மறுத்து விடுவார்கள், அல்லது இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி மறுத்துருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணு அமைதியாக இருந்ததிலிருந்து, ஏன்னா மார்க்கத்தில் என்ன, கன்னி பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கப்படும், அவளுடைய அனுமதி என்ன, அவள் அமைதியாக இருப்பது. ஸோ அதனால் அவங்க வந்து அங்கே அமைதியாக இருந்தது ரசூலுல்லாவுடைய அந்த செயலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அடையாளமாயிடும். அதே போல திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் சார்பாக வக்கீலாக ஆக்கிவிட்டார்கள், வலியாகவும் வக்கீலாகவும் ஆக்கிவிட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொறுப்பில் உள்ள அந்த பெண்ணை, தன்னுடைய தனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணை அவள் சார்பாக மணம் முடித்து கொடுக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது, அதாவது எந்த பெண்ணுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதோ, அல்லது வழி இருந்து வழி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ, அந்த இடத்துல யார் பொறுப்பாக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவர்கள், அது பெரிய அதிகாரமோ சிறிய அதிகாரமோ, ஆனால் கண்டிப்பாக அதுவும் ஒரு ஜமாத்துக்கு முன்னாடியோ அதாவது ஒரு பொறுப்பாளருக்கு முன்னாடி தான் அது நடைபெறணுமே தவிர, அப்பையும் பெண்கள் தானாக சென்று தங்களை மனமுடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல் அடுத்த ஹதீஸ் பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல ஒரு பெண்மணி வர்றாங்க. ஆமா, இந்த ஹதீஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டோம். பெண்மணி வந்து அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அன்பளிப்பாக தர்றேங்கிறாங்க. ரசூல் சுல்லா அலி இஸ்லாம் அவரை போய் தேட சொல்கிறாங்க, எதுவுமே கிடைக்கல. திரும்ப தேட சொல்கிறாங்க, இரும்பு மோதிரமாவது, அதுவும் கிடைக்கல. கடைசியில் குரானுடைய வசனம் இருக்கான்னு கேட்குறாங்க. அது இருக்குன்னு சொன்னோன்னா கது ஜவ்வஜ்னாக பிமா மஅக்கமினல் குர்ஆன். சரி, அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதும் பொழுது மற்ற சில அறிவிப்புகளில் அஸ்ஸுல்தானு வலியு மன்லா வலியலஹு, யாருக்கு வலி இல்லையோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு சுல்தான் வலியாக இருக்கிறார் என்று தெளிவான ஹதீஸு நமக்கு வந்திருக்குது. அதே போல இன்னும் பல ஹதீஸுகள்ல ஐயும் இம்ரஅத்தின் நக நுக்கிஹத் பிகைரி இத்னி வலியஹா ஃபனிகாஹுஹா பாத்திலுன். இதுவும் இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஒரு பெரிய மறுப்பான எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ். எந்த ஒரு பெண் மனம் முடித்து கொல்லப்பட்டாலும் வலியுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய நிக்காகும் பாத்தில். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல ஆண் வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, காலேஜில் படிக்கும்போது அல்லது வெளியில் வேலை செய்யும்போது யாரையாவது ஒரு பெண் பிள்ளைய விரும்புகிறாங்க. விரும்பிட்டு அந்த பெண் பிள்ளையை வீட்டை விட்டு ஓடி வர சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதில் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண்ணு வந்து சைலண்ட்டாக ஒரு கல் மாதிரி இருப்பாங்க. எல்லா வேலையும் செய்கிறது ஆண்களாக இருப்பாங்க. நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தானே உன்னை மனம் முடிச்சுக்கிட்டேன், இதனால் ஓ மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஹதீஸு மறுப்பாக இருக்கிறது. எந்த பெண் திருமணம் முடித்து கொல்லப்பட்டாலோ அவளுடைய வலியின் அனுமதி இல்லாமல் அவளுடைய நிக்காக பாத்து. அப்போ பெண்ணு வெளியே போய் அவளாக முடித்தாலும் சரி, அல்லது ஒரு பெண்ணை அன்னி ஆண் வெளியில் கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் மனம் முடித்து கொண்டாலும் சரி, அந்த நிக்காக பாத்தில், தவறு. நமது அதாவது இன்றைய கலாச்சார சீரழிவில் குறிப்பாக இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும், அதுலேயும் சென்னைகளில் பெரிய பெரிய நகரங்களில் அன்றாட இது வந்து ஒரு சம்பவம் வந்து கொண்டே இருக்குது. எல்லா பாதுகாக்கணும். இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முடிஞ்சால் இன்ஷாலா வேறு சில சபைகளை நம்ம சொல்லுவோம். அதனால் தங்களுடைய பெண் பிள்ளைகளை கண்காணிக்காமல் இருக்காதிங்க. தங்களுடைய வாலிப ஆண் பிள்ளைகளை கண்காணிக்காமல் இருக்காதிங்க. குறிப்பாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செல்ஃபோனு, இன்டர்நெட் வசதிகள், அவங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு கேட்காமல் இருக்கிறது, அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அது வந்து தனிப்பட்ட விஷயம்னு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவர்களை தவறான வழியிலே அவர்கள் செல்வதற்கு தூண்டி விடுகிறது, துணிவை தந்து விடுகிறது. எனவே சின்ன வயசிலிருந்தே கட்டுப்பாட்டையும் பொறுப்பையும் நீங்கள் கொடுத்து வளர்க்க வேண்டும். சரி, வாங்க அடுத்து படிக்கக்கூடிய பாடமும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான். என்ன, பாப் அஷ்ஷிகார். இன்று பெரும்பாலும் இந்த கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த தவறுகள் இது. அரபு காலத்தில் முன்னாடி இருந்துச்சு. இன்று குறிப்பாக தங்களை ஷாஃபியாக்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த ஊர்களில் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் வந்து காசு, பணம். இன்றைக்கு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பிசாசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், காசு வெறி, பண வெறி, அதுதான் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்குது. தீனு, துன்யா, அஹ்லாக்கு, குடும்பம் எல்லாம் போச்சு, எல்லாம் காசு, பணம், 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 பணம் சொல்லிட்டு. நல்லா பாதுகாக்கணும். போதையில் பெரிய போதை, குடி போதையை விட மோசமான போதை என்ன, இந்த பண போதை. அப்போ இந்த பண போதையினால தான் நிறைய தப்புகளை செய்கிறாங்க. அதில் ஒரு தப்பு இதுவும், அதாவது குடும்ப சொத்து மாறிடக்கூடாது. அதே போல் வந்து செலவாயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில், அல்லது வந்து தனக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் என்றால், ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் பெண் எடுப்பாங்க, பெண் கொடுப்பாங்க. ஓ மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, என் மகளை ஓ மகன் கல்யாணம் பண்ணிக்கணும். சில ஊர்களில் சொல்லுவாங்க குண்டா மாத்துறதுன்னு சொல்லி, என்ன வேறு ஊரில் எப்படி சொல்கிறாங்களோ தெரியல. இதான் அங்கே வந்து, அல்லது என்னுடைய சகோதரியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னுடைய சகோதரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் சகோதரியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ ஐயாமுல் ஜாஹிலியால் எப்படி இருந்தது என்றால், இந்த கலாச்சாரம் அவங்க மகருக்கு பயந்துக்கிட்டு இப்படி செஞ்சாங்க. மகர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ மகர் அங்கே பரிமாறப்படுவது கிடையாது. என் தங்கச்சியை நீ கட்டிக்கிட்டால் உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நிக்காக இருந்துச்சு. இப்ப இந்த நிக்காகுகளை பொறுத்த வரைக்கும் இங்க பெண்ணிடத்துல அனுமதி கேட்கப்படுறதோ பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதிர்பார்க்கப்படுறது கிடையாது. இப்போ சில இப்போ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் விருப்பம் இருக்கலாம், உதாரணத்துக்கு அவருடைய சகோதரிக்கு இவர் மேலே விருப்பம் இருக்கலாம், இவருக்கு அவருடைய சகோதரி மேலே விருப்பம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இவருடைய சகோதரி அவரை கட்டிக்கணுமா இல்லையா, அவங்களுக்கு வேற யார் மேலேயாவது விருப்பம் இருக்கலாம், அல்லது அவருக்கு இந்த பெண்ணை பிடிக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் தன்னுடைய சகோதரியை கரை சேர்க்கணுமே என்பதற்காக வேண்டி தான் விரும்பாத ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் ஆளாகுவார். அப்போ இந்த மாதிரியான பழக்க வழக்கம் ஐயாமுல் ஜாஹிலியால் இருந்தது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். ஹராமான நிக்காஹ் இது. என்ன நிக்காஹ்? ஹராமான நிக்காஹ். உலமாக்களுடைய ஒட்டுமொத்த ஏகப்து அதாவது முடிவு இது. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்களோ, பாருங்க இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பு, நஹா அனி ஷிகார், ஷிகார் என்ற இந்த திருமணத்தை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஷிகார் என்றால் என்ன? ஒருவர் தனது மகளை இன்னொருவருக்கு மனம் முடித்து கொடுப்பது, அவர் தனது மகளை தனக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று, அல்லது எப்படியோ ஆகக்கூடி பெண் எடுப்பது பெண் கொடுப்பது, இந்த நிபந்தனையின் அடிப்படையில்